கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பி ஸ்ட்ரெங்தன்ட் இன் ஸ்பிரிட், தேவ ஆவியில் பலப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை நம்ம கேட்கலாம், ஏன் எனக்கு பலன் இல்லையா, ஏன் எனக்கு பலன் வேண்டும்? இன்றைய உலகத்தில் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற சில முக்கியமான உண்மைகள் தேவ பலத்தினால் மட்டுமே செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது தேவ ஆவியானவர் வருவார், அவர் உங்களை முதலாவது பலப்படுத்துவார், முதலாவது நீங்கள் பலனடைவீர்கள், அதன் பிறகு நீங்கள் சாட்சிகளாக மாறுவீர்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை ஒரு வரைபடத்தில் வைத்து நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆரம்பமாகிறது யோசித்து பாருங்கள். முதல் முறையாக ஒருவர் திருச்சபைக்குள்ளாக வருகிறார். வேதத்திலிருந்து அன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை, எல்லாரும் பாவம் செய்தார்கள், தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்கிற வார்த்தை கேட்கப்படுகிறது. ஒருவேளை அதை கேட்கிற மனிதன் நினைக்கலாம், எல்லாரும் பாவம் செய்தார்களா, நான் என்ன பாவம் செய்தேன், அப்போ அதற்கு என்ன மறு உத்தரவு என்ன? ரோமர் அதை குறித்து 5வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, நாம் எல்லாரும் பாவம் செய்தோம், ஆனால் தேவன் நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் மரித்தார் என்கிற ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. சரி, நான் பாவியாக இருந்தேன், அவர் ஏன் எனக்காக மரிக்க வேண்டும், அவர் மரணம் என்னை என்ன செய்தது? வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறது. ஓ, என் பாவத்தை சுத்திகரிக்க முடியுமா? ரோமர் திரும்பவும் பவுலடியார் அருமையாக எழுதுகிறார், நாவு அறிக்கை செய்யும், இருதயம் விசுவாசிக்கும், அப்பொழுது என்ன நடக்கும், ரட்சிப்பு உண்டாகும். ஓ, ரட்சிப்பு அடுத்த நிலைக்கு வருகிறான். இப்ப இந்த ரட்சிப்பை யார் அனுபவிக்க முடியும்? இயேசு சொல்றாரு, நிக்கோதேமு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது ஒரு புதிய அனுபவம், மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனாக மாற வேண்டும். எனவேதான் கொரிந்து திருச்சபைக்கு பவுல் திரும்பவும் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் கிறிஸ்துவில் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம், பழையவைகள் ஒழிந்து போயின. பாருங்க, படிப்படியாய் கிறிஸ்தவ வாழ்க்கை, பாவம் என்கிற நிலையில் இருந்த மனிதன் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆனால் கவனிக்க வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? பழைய வாழ்க்கையின் குணங்கள், பழைய வாழ்க்கையின் தன்மைகள், பழைய வாழ்க்கையில் காணப்பட்டவைகள் இன்னமும் புதிய வாழ்விற்குள் ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறதை ஒருவரும் மறுக்க முடியாது. எனவேதான் பவுல் சொல்றாரு பாருங்க, ரோமர் 7வது அதிகாரம் 19வது வசனத்திலே, நான் விரும்புவதை என்னால் செய்ய முடியவில்லை, ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்குள் தேவ பலன் வந்தது, தேவன் என்னை ஆட்கொள்ளுகிறார், ஆனால் நான் விரும்பினது செய்ய முடியவில்லை. நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் தீமையை நான் செய்து முடிக்கிறேன். நம்ம கூட நிறைய நேரங்களை சொல்றோம், நான் நல்லா இருக்கதான் பிரதர் ஆசைப்படுறேன், உண்மைதான் பேச வேண்டும் நினைக்கிறேன், எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், எல்லாருக்காக விட்டு கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன், முடியலை. காரணம் என்ன? பவுல் அதை திரும்பவும் சொல்றாரு, நான் ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனத்தில், நான் நிர்பந்தமான மனிதன், பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்லி 1 தீமோத்தேயர் 1:15 எழுதுகிறார். புரிகிறதா பிரியமானவர்களே? ஒரு பக்கம் மனித வாழ்க்கை, பாவமான மனிதன் பரிசுத்தமாக மாற்றமடைந்து புது சிருஷ்டியாய் மாறுகிறான், இருந்தாலும் அவனுக்குள்ளாக இருக்கிற பழைய தன்மைகள் ஒரு போராட்ட களத்தை உருவாக்கி விடுகிறது. இந்த போராட்ட களத்தில் நம்மை போராடுவதற்கு யார் வருகிறார்கள் என்று சொன்னால், வேதத்திலே பார்க்கிறோம், வாசிக்க கேட்ட வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ரோம் இங்கே யாக்கோபு 1வது அதிகாரம் 14வது வசனத்தில், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? ஒரு மனிதன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான், அங்கே போராட்ட களத்திற்குள் கடந்து செல்கிறான். தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. தேவனுடைய சோதனை என்பது உங்களை உருவாக்குவது, பிசாசானவன் கொண்டு வருகிற சோதனை அல்லது மனிதனுடைய இச்சையினால் உருவாகிற சோதனை, அளவுக்கு அதிகமாய் ஆசைப்படுவதனால் ஏற்படுகிற சோதனை. இது ஒரு பக்கம். அதே போல பவுல் சொல்லுகிறார், நம்மோடு கூட சோதிப்பதற்கு நமக்கு நம்மை பிரச்சனைக்குள் கொண்டு செல்லுகிற நமக்கு இன்னொரு போராட்டம் உண்டு. அது என்ன தெரியுமா? எபேசியர் 6:12 We have a fight with the devil. இந்த உலகத்தின் பிதாவாய் இருக்கிறவன் அந்தகார சக்திகளை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற அசுத்த பிசாசானவன் ஒரு பக்கம் நம்மை போராடுகிறான். இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பக்கம் தேவனுக்குள் ஒரு மனிதன் எல்லா நிலைகளையும் பெற்றுவிட்டான், இன்னொரு பக்கம் அவனை சோதிப்பதற்கு அல்லது அவனோடு கூட போராடுவதற்கு இன்னொரு பக்கம் பிசாசானவனும் மனிதனுடைய இச்சையும் வளர்ந்து விட்டது. பிரியமானவர்களே, இப்பதான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் எனக்கு பலன் வேண்டும், எப்படிப்பட்ட பலனை தேவன் தருகிறார், எந்த பலன் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்காக நிற்க முடியும், தேவனுக்காக வாழ முடியும், தேவனை இன்னும் பிரியப்படுத்த முடியும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? பிரியமானவர்களே, சுருக்கமாக அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் புரோகிராம் பண்ணி வைக்கவில்லை. ஆண்டவர் பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார், நன்மையானதை வைத்திருக்கிறார், கிருபையானதை வைத்திருக்கிறார். எடுத்துக்கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு, ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். God saved but not strengthened. God redeemed. உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்தார், பட் நாட் எட் ரிலீஸ்டு. இன்னும் உலகத்தோடு தான் நாம் இருக்கிறோம். We are out of Egypt. எகிப்தை விட்டு வெளியே வந்துவிட்டோம், ஆனால் இன்னும் கானானுக்குள் போகவில்லை. We are still in the wilderness. உலகத்தில் வாழும் காலம், ஒரு பக்கம் பரிசுத்தத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம், ஒரு பக்கம் அசுத்தமானவைகள் நம்மை என்ன செய்து தினம் தினம் அது நம்மை மேற்கொள்ள வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்தது. இதற்கு யாருமே விதிவிலக்கல்ல. ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்பட்ட தாவீதை பிசாசானவன் ஏவி விடுகிறான், ஜனங்களை போய் எண்ணிப்பார் என்று சொல்லி. இயேசுவோடு கூட நெருங்கின சீடனாக இருந்த பேதுருவை அவன் விட்டு வைக்கவில்லை. இயேசு சொல்றார் மரணத்தை பத்தி, ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது. அவர் சொல்ல, அப்பால இப்போ சாத்தானே என்று திட்டுகிறார். ஒரு ஸ்திரீ பல ஆண்டுகளாக கூனியா இருக்கிறாள். ஏ சொல்றாரு, அவள் பிசாசானவன் அவளை கூனியாக வைத்திருக்கிறான். தேவ ஆலயத்திற்குள்ளதான், வெளியே கூட இல்லை. ஒருவேளை யூதாஸ்காரியத்தோடு கூட பிசாசு பேச ஆரம்பித்தான், அவன் இயேசுவை காட்டி கொடுக்க எத்தனை பண்ணினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல பிசாசு என்ன செய்கிறான்? உலகத்தின் மக்களுடைய மன கண்களை குருடாக்கிவிட்டு நன்மை என்ன என்பதை அறியக்கூடாதபடி மனிதனை குருடனாக வைத்திருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பார்வை இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இப்ப நம்ம எதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப இந்த உலகத்தில் நான் என்னை ஆண்டவர் ரட்சித்தார், ஆண்டவர் என்னை மன்னித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார், அவருக்குரியவராக நான் இருக்கிறேன், நான் எப்படி தேவனுக்காக இன்னும் தொடர்ந்து ஓட முடியும், நான் எப்படி வாழ முடியும், அதற்கு ஒரு பலனை தேவன் தருகிறார். அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பலசாலிகளாக நாம் இருக்க முடியும். சுருக்கமாக சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து சிந்திக்க போகிறோம். முதலாவது காரியம், தேவனால் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், முதல் காரியம் நாம் ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன தெரியுமா? We are called to remember. God tells you and me to remember something to be strengthened. பலப்படுவதற்கு சில நினைவுகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நினைவுகள்? First thing, what God has done in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்தவைகளை நாம் நினைக்கும் பொழுது நாம் தேவனுக்குள் பலப்பட முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அதை செய்தார், நான் ஜெபித்தேன், பெற்றுக்கொண்டேன், எனக்கு தெரியும், நான் அனுபவித்தேன். We are called to remember. பிரியமானவர்களே, வேத வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 3:10 ஒரு சம்பவம் வருகிறது. ஆண்டவர் என்ன சொல்றார்னா, ஆண்டவர் செய்தவைகளை ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, யோசுவாவை கூப்பிடுறாரு, நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், யோர்தானை கடந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் போக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே ஒரு பெருந்திரள் கூட்ட மக்கள், அவன் திட்டம் போடுறான், ஒருவேளை 40 ஆண்டு காலம் இன்னொரு தலைவன் அவனுக்கு தலைவனாக இருந்தான், மோசே. இப்பொழுது அவனும் இல்லை. இவன் நினைக்கிறான், எப்படி யோர்தானை கடக்கப் போகிறோம்? ஆண்டவர் திட்டம்லாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஆசாரியன் போனும், 12 கோத்திரத்தில் ஒவ்வொருவனும் போனும், நீங்கள் போய் என்ன செய்ய வேண்டும், முதல் காலடி படும் பொழுது தண்ணீர் இரண்டாக பிளந்துவிடும். காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அங்கே ஒரு கூட்டம் சொல்றாங்க, என்னப்பா நீ என்ன நினைச்சுக்கிட்ட, நீ என்ன மோசே நினைச்சியா, செங்கடல் ரெண்டா பழக்கிறதுக்கு இது யோர்தான், உனக்கு ஏதாவது முன் அனுபவம் இருக்கிறதா, நீ பாட்டுக்கு போலான்னு சொல்றேன், கரையை கடந்தவுடன் அந்த பக்கம் என்ன இருக்கும், அங்கே ஒரு பெரிய எரிகோவின் கோட்டை தான் முதல் எதிரி. இவர்கள் சொல்லுகிறார்கள், சொன்ன மாத்திரத்திலே அங்கே எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. முதல் பாதம் படுகிறது, செங்கடல் இரண்டாய் பிளந்து விட்டது. உடனே பெரிய மாணவர்களே, அந்த திசையில் இருக்கிறவர்கள், எரிகோவின் பக்கத்தில் இருக்கிறவன் பார்க்கிறான், என்னப்பா தண்ணி இரண்டாக பிளந்ததா, யோர்தான் பிளக்கப்பட்டதா. முதல்ல பார்க்கிறான் ஒரு மனிதன் வருகிறான், பின்னால 10 பேர் வராங்க, அப்புறம் 100 பேர் வராங்க, அப்புறம் 1000 பேர் வருகிறார்கள். அங்கிருந்து பைனாகுலர் வச்சு பார்க்கிறோம், இன்னும் எவ்வளவு பேர் வரப்போறார்கள். வேதம் சொல்கிறது, அந்த எரிகோவின் மக்களுடைய இருதயம் எல்லாம் கலங்க ஆரம்பித்தது. பயப்படுறான், இவ்வளவு திரள் கூட்டமா. உடனே ஜனங்க நினைக்கிறாங்க, வேகமாய் நம்ம போய் என்ன செய்யலாம், அவரோட யுத்தம் பண்ணலாம். அப்பதான் யோசுவா சொல்றாரு, நில், இங்க நில்லுங்க. முதல்ல நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் கடந்து வந்த யோர்தான் நதியில் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் போய் ஒவ்வொரு கல்லை கொண்டு வாருங்கள். அதை ஒரு இடத்துல வைக்கிறாங்க. வைத்து விட்டு அவன் சொல்றான், வாசியுங்கள் யோசுவா 4:5. அவர்களை நோக்கி யோர்தானின் மத்தியில் பாருங்கள் சொல்றார், ஒவ்வொருத்தரும் ஒரு கல்லை கொண்டு வா. அந்த கல்லை கொண்டு வந்து அங்கே வைக்கிறார்கள். 6 அங்கே ஆண்டவருடைய அங்கே சொல்லப்படுகிறது, நாளை இந்த கற்கள் ஏதென்று உன் பிள்ளைகள் உன்னை கேட்கும் பொழுது நீ என்ன சொல்லணும், என் தேவன் இந்த யோர்தானை இரண்டாக பிளக்க செய்து எங்களை நடத்தினார், அதற்கு அடையாளம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு நன்மைகளும், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற பாதையில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பதிலும் அடையாளங்கள். நாளைக்கு உன் பிள்ளைகள் கேட்கும் பொழுது நீ சொல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல யோர்தான்களை நாம் கடந்தோம், பல செங்கடல்களை கடந்தோம், பல மரணத்தின் கட்டுகளை கடந்தோம். We are called to remember to strengthen our spirit. நம்முடைய ஆவியில் பலப்படுவதற்கு அவைகளை நினைக்க வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொன்றை எதை நாம் நினைக்க வேண்டும், Where we are in Christ. கிறிஸ்துவில் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அதை நினைவு கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், உண்மையாகவே அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வேதம் சொல்கிறது நம்மெல்லாம் யார் தெரியுமா? வேதத்தின்படி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செய்தாராம், வாங்கினாராம், விலை கிரயமாய் வாங்கப்பட்டீர்கள். வேதம் சொல்கிறது, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ரோமர் 8 சொல்லும் பொழுது, யார் நம்மை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியும், பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகனாக மகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் எத்தனை எத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய சொந்த ஆவிக்கு போய் என்ன சொல்லணும்னா, என் தேவனுக்கு நான் சொந்தமானவன், என் தேவன் எனக்கு உரியவர். We are called to tell and remember the promises what all he promised. சில நேரங்களில் நமக்கு டவுட் வந்துடுது, இந்த வாக்கு தத்தம் எல்லாம் எனக்கா மற்றவர்களுக்கா, இதையெல்லாம் நான் எப்படி எனக்கு என்று சொல்ல முடியும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தேவன் நமக்கு சொல்லுகின்றவைகளை நமக்கு சொந்தப்படுத்தும் பொழுது பிசாசு பயப்பட ஆரம்பிக்கின்றான். அப்பதான் பிசாசுக்கு உண்மையான பயம் வரும். எந்த மொழி பேசினாலும் பயப்பட மாட்டான், வேதத்தின் வாக்கு தத்தங்களை சொன்னால் பயப்படுவான். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுக்கு உரியவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளான மனிதன் தினம் தினம் பலப்படுவதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்வார், நீங்கள் எல்லாம் அடிமைகள் அல்ல, என்னுடைய நண்பர்கள். ஒரு பட்டி அது கீழே ஒரு கோடு போட்டு வச்சுட்டு உட்கார்ந்து யோசித்து பாருங்கள், ஒரு நண்பனோடு நாம் எப்படி இருப்போம், ஒரு நண்பனோடு எப்படி பேசுவோம், ஒரு நண்பனோடு கூட என்னென்ன காரியங்களுக்காக நாம் நேரத்தை செலவிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் நண்பர்கள் என்று சொல்லி நாம் அவரை பார் சொல்றோம், ஆண்டவரே நீர் என் நண்பன். இன்னும் கடவுளை பார்த்து பயம் வேண்டும் தான். கடவுளை கண்டவுடன் தூர ஓடுகிறவர்கள் எவ்வளவு பேர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை வேத வசனத்தின்படி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னமே, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் வேர் லேட், ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்தார். முதல் காரியம் தேவன் செய்தவைகள், இன்னொன்று தேவனுக்குள் நாம் யார் என்பதை நினைவு கொள்ளும் பொழுது நம் ஆவியில் பலப்படுகிறோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இஃப் யூ வாண்ட் டு கெட் த ரியல் ஸ்ட்ரென்த், ரிமம்பர் வாட் காட் ஹஸ் டன் இன் யுவர் ஓன் லைஃப் அண்ட் ரிமம்பர் வேர் யூ ஆர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம். இரண்டாவது காரியம், நமக்கு எப்ப பலன் வருது? வேதத்தின்படி பார்க்கும்போது, when we read the word of God and meditate, வேதத்தை வாசிப்பதோடு விட்டுவிடாமல் அதை தியானிக்கும் பொழுது நமக்குள் ஒரு புது பலன் வருகிறது. ஒருவேளை யோசுவாவின் புஸ்தகத்தை நம்ம திரும்பவும் படிக்கலாம். யோசுவாவினுடைய முதல் அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். ஒருவேளை இந்த யோசுவா புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தை இன்றைக்கு ஒருவர்கிட்ட போய் கொடுத்து, இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட், என்ன ப்ராஜெக்ட்டு, எகிப்து அங்கே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், செங்கடலை கடந்து யோர்தானை கடந்தவுடன் யுத்தம் செய்ய வேண்டும், எரிகோவின் கோட்டையை தகர்க்க வேண்டும். இந்த சம்பவத்துக்கு ஒருவேளை இன்றைய உலகத்தில் ஒரு எக்ஸ்பர்ட் குரூப்பு கிட்ட கொடுத்தீங்கன்னா எப்படி யோசித்திருப்பார்கள், ஒரு இமேஜினேஷன் கொஞ்சம் சுருக்கமாக சிந்தித்து பார்க்கலாம் என்ன நடந்திருக்கும். யோசுவாவினுடைய முதல் அதிகாரம் பாருங்க, ரொம்ப அருமையாய் ஆரம்பிக்கப்படுது. வாசியுங்கள். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்போ யோசுவாவினிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறார், நீ என்ன செய்யணும், எழுந்து போய் யோர்தானை கடக்கணும், இஸ்ரேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்தை நீ என்ன செய்யணும், பகிர்ந்து கொடுக்கணும், கால் மிதிக்க எல்லா இடமும் உனக்கு கொடுக்கப்படும். யோசித்து பாருங்க, யோசுவா கிட்ட இன்னைக்கு சொல்லப்பட்டால் இந்த காரியத்தை எப்படி அவர்கள் சிந்தித்திருப்பார்கள். யோசுவா, நீ தான் இப்பொழுது ஒரு புதிய தலைவன், 40 ஆண்டு காலம் உங்களோடு உங்களுக்கு தலைவனாக இருந்த மோசே இப்போ இல்லை, நவ் யூ ஆர் த ஜெனரல் ஆர் த ஆர்மி ஹெட், யுத்த வீரர்களின் தலைவன். ஆனால் உன் கூட இருக்கிற மக்கள் யார் தெரியுமா, இதுவரைக்கும் ஒரு யுத்தமும் பண்ணினவர்கள் அல்ல, பெரிய யுத்த வீரர்கள் அல்ல. இவர்கள் எப்போதுமே முறுமுறுக்கிறவர்கள், எப்பொழுதுமே நெகட்டிவ் கண்களில் பார்க்கிறவர்கள், திரும்பி எகிப்துக்கு ஓட வேண்டும் என்று சொன்னவர்கள். சரி, இவ்வளவு பெரிய கூட்டம், ஒருவேளை இந்த ஜனங்கள் இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது நீ சந்திக்க வேண்டிய எதிராளிகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் பலசாலிகள், உன்னை காட்டிலும் அவர்கள் பலவான்கள், அவர்கள் பல யுத்தம் செய்தவர்கள். என்னென்று சொன்னால் அவர்கள் கானானில் பல வருடங்களாக வாழ்ந்தவர்கள், ஓங்குடைய இருக்கிறவர்கள், எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தவர்கள். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் மொத்தம் ஒரு 2 லட்சம் பேர் உங்களுடைய ஜனக்கூட்டம் இருக்கலாம், இந்த இன்றைக்கு அந்த அந்த ஜனக்கூட்டம் 6 லட்சம் புருஷர்கள், இப்போ 20 லட்சத்திற்கு மேலாக அவர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒரு 5000 பேரை செலக்ட் பண்ணி ஒரு 5000 பேர் என்ன செய்ய, ஒரு 6 மாதம் எப்படி போர்க்களத்தில் யுத்தம் செய்ய வேண்டும் என்று பழகட்டும், அடுத்த 6 மாதம் எப்படி துப்பாக்கி பயன்படுத்தலாம், அடுத்த 6 மாதம் எப்படி அவர்கள் மிகப்பெரிய மிலிட்ரி தளவாடங்களை பயன்படுத்துவார்கள், அதெல்லாம் படிக்கட்டும். நீ என்ன செய்யற, யூ ஆர் தி ஹெட் ஆஃப் எவ்ரிபடி. நீ போய் காலேஜில் போய் என்ன செய்யலாம், ஒரு டிகிரி வாங்கலாம். என்ன டிகிரி, ஒரு ஆர்மி ஜெனரல் என்ன படிப்பு படிக்கணும், எப்படி யுத்தம் பண்ணுவது என்ற யுத்தத்தினுடைய ரகசியங்களை நீ படித்துக்கொள். ஒருவேளை இப்படிலாம் அவங்க திட்டம் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கே மாட்டார்கள், யுத்தத்திற்கு போயிருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் யோசுவா இடத்துல என்ன சொல்றார் தெரியுமா, வாசியுங்கள் யோசுவா 1 அதிகாரம் 9 வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நினைக்கிறான். அதுக்கு முந்தின வார்த்தையில தேவன் ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்கள் 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஓகே பிரியமானவர்களே, நீ என்ன செய்யணும்? இரவும் பகலும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். யோசுவாவின் கரத்தில் எவ்வளோ பெரிய வேதம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசுவாவுடைய கரத்தின் காலத்தில் மிஞ்சி போனால் பல புத்தக சுருள்களில் எழுதப்பட்ட ஆகமங்கள் இருந்திருக்கும். ஆண்டவருடைய படைப்பு, விடுதலை பயணம், சில உண்மைகள் சார்ந்த அல்லது நியாயப்பிரமாணங்கள் தான் இருந்திருக்கும். நம்ம கேட்கலாம், நமக்கெல்லாம் பெரிய பைபிள் இருக்குது, 66 புத்தகங்கள், நமக்கு புரிந்து கொள்ளுகின்ற லாங்குவேஜ்லையும் இருக்குது, அதற்கு ஆயிரக்கணக்கான கமெண்ட்ரியும் இருக்குது. ஆனால் நம்ம அதை தியானிப்பது ரொம்ப கம்மி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா இடத்துல நீ என்ன செய்ய வேண்டும், அதை இரவும் பகலும் நீ தியானிக்க வேண்டும். இதுதான் உனக்கு நான் கொடுத்த பெரிய ப்ராஜெக்ட் செய்வதற்கு உனக்கு பலன் கொடுப்பது. உன் படிப்பு அல்ல, இன்னொரு ட்ரைனிங் உனக்கு தேவையில்லை, என் வேதம் உனக்கு போதும். ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றாரு. யோசுவா அதை தான் எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் ஆசையாய் வருவார். ஒருவேளை அவர் பெரிய காரியத்தை சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லுவார், சில நேரங்களில் ஒரு வசனத்தில் சொல்லுவார், சில நேரங்களில் ஒரு வாக்கு தத்தத்தில் சொல்லுவார், சில நேரங்களில் ஒரு பாடல் வரியில் கூட சொல்லுவார். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் அமைதியாய் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் என்பது எல்லா மதங்களும் அதிகமாய் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் வேதத்தின்படி ரியல் மெடிடேஷன், தியானம் என்பது என்னவென்று சொன்னால், அமைதியாக அமர்ந்திருந்து மற்ற சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேத வசனத்தை படித்து, ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து எனக்கு எதை கொடுக்க போகிறீர் என்கிற சிந்தனை தான் ஆண்டுடைய சமூகத்தின் தியானம். எத்தனை நேரம் நாம் தியானிக்கின்றோம் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கிறோமா? பலன் வேண்டும் என்று சொன்னால் தியானிக்க வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். இயேசு கிறிஸ்துவானவர் உபவாசத்தை முடிக்கிறார், பசியோடு இருக்கிறார். மத்தேயு 4வது அதிகாரம், பிசாசு வந்து விட்டான். வந்துட்டு என்ன சொல்கிறான், அப்பத்தை எடுத்து கொடுக்குறான், கல்லை எடுத்து என்ன செய்கிறான், இதை அப்பமாக்கி சாப்பிடும். நீர் என்ன அப்பமாக வேணாலும் மாத்திரம், என்ன பிரெட், ஒரு இங்கே அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 50 வெரைட்டி பிரெட் இருக்குன்றாங்க. உனக்கு என்ன பிரெட் டேஸ்ட்டாக இருக்கோ அதை நீயே மாற்றிட்டு சாப்பிடுன்னு சொல்கிறேன். ஆனால் இயேசு சொல்கிறார், உடனே உபாகமத்தில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? பிசாசு சொல்கிறான், ஆ தெரியுமே, பிசாசுக்கும் வேதம் தெரியும், உண்மையா இல்லையா? நல்ல வேதத்தை படித்தவன். உடனே அவன் சொல்கிறான், அங்கே உபாகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு, 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், மனிதன் 54 மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். உடனே பிசாசு யோசிக்கிறான், ஓ வார்த்தை சொல்லிட்டியா? உடனே அடுத்த கேள்வி, உயர்ந்த பர்வதத்தில் கொண்டு போய் இயேசுவை நிறுத்துகிறான். இங்கே தாழ குதியும், உம்ம உடம்புல ஒரே ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாமல், ஒரு கீறல் கூட இல்லாமல், ஒரே ஒரு சின்ன எலும்பு கூட உடையாமல் உம்மை தாங்குவதற்கு தூதர்கள் இருக்கிற எழுதியிருக்கு. உடனே அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாதே, பரீட்சை பாராதே. நெவர் எவர் டெஸ்ட். சில நேரங்களில் தேவனுக்கே சில பேர் டெஸ்ட் வச்சுட்டு இருப்பாங்க, கர்த்தர் இதை செஞ்சால் இதை நான் நம்புவேன், இல்லைனா முடிந்தது. இல்லை பிரியமானவர்களே, தேவனை ஒரு நாளும் பரீட்சை பார்க்கக்கூடாது. உடனே பிசா சொல்கிறான், ரகசியம் என் காலில் விழுந்துரு. திரும்பவும் ஆண்டவர் வசனத்தை பார்த்து அவனுக்கு சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய் என்று சொல்லிவிட்டு அப்பாலே போ என்று சொல்லுகிறார். பிசாசு ஓடி போனான் என்று வேதம் சொல்கிறது, நான் சொல்லலை. இன்னைக்கு பிசாசு ஓடிப்போன்னு சொல்லணும்னா, அதுக்கு பலன் வேணும்னா, வி ஹாவ் டு பி ஸ்ட்ரெங்தன் வித் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டுடைய வார்த்தைகளில் நீங்களும் நானும் பலப்பட வேண்டும். ஒரு அருமையான மூவி ஒன்று, த கராட்டே கிட். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியவில்லை, அதை என்னுடைய ஒரு சின்ன வேர்ஷன் நான் பார்த்தேன். ஒரு சிறுவன் ரொம்ப காலமாக கராட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் தகப்பனத்தில் சொன்னான், அப்பா எனக்கு கராட்டை பழக வேண்டும், என்னை ஒரு கராட்டை வாத்தியார்கிட்ட கூட்டு போங்க. ஒரு நாள் அவருடைய தகப்பன் அவனை ஒரு கராட்டை வாத்தியார் இடத்துல கூட்டு போய் விட்டார். இவன் போகும்போது நினைச்சுக்கிட்டே போகிறான், இவனுடைய மனதில் பல கனவுகள், போனது எல்லா டெக்னிக்கும் இன்னைக்கே கற்றுட்டு வந்து நாளைக்கு யாராவது என்னை தொட வந்தால் போதும் அடித்து சாத்தி விட வேண்டும் என்ற சிந்தனையில் போனான். போனதும் அந்த கராட்டை மாஸ்டர் அவனை பார்த்தாரு. அவங்ககிட்ட சொன்னார், ஒரு சின்ன ஒரே ஒரு காரியம் செய்ய சொன்னார், அவன் போட்டிருந்த ஜாக்கெட்டை கழட்டி அந்த ஹேங்கரில் மாட்ட வேண்டும், திரும்ப அதை எடுத்து ஜாக்கெட் போட வேண்டும், திரும்ப கழட்டி ஆங்கிளில் போடணும், ஆங்கிளில் எடுத்து கீழே போடணும், கீழேருந்து எடுத்து திரும்ப அவன் என்ன செய்ய வேண்டும், மாட்டிக்கொள்ள வேண்டும். முதல்ல கொஞ்ச நேரம் ரொம்ப சந்தோஷமாக செய்தான். ஒரு மணி நேரம் ஆச்சு, ரெண்டு மணி நேரம் ஆச்சு, மூணு மணி நேரம் ஆச்சு, நாலு மணி நேரம் ஆச்சு, எட்டு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. இதுக்கிடையில் பார்த்துட்டே இருக்கான், மாஸ்டர் அவனை பார்த்து கொண்டு இருக்கிறார். உடனே மாஸ்டர்கிட்ட கோபத்தோடு அவன் கத்துக்கிறான், மாஸ்டர் இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி அப்படி மாற்றுவதை அதை திரும்பி போடுவதா கராட்டி? அவர் சொல்றார், இல்லை போக என்று அழைக்கிறார். அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறான், திரும்ப ட்ரெஸ்ஸை போடுகின்றார். திரும்ப எடுத்து அவன் போட போகிறான், அவர் தடுக்கிறார். ட்ரெஸ் கீழே விழுந்துட்டு எடுக்கட்டுமான்னு கேட்கிறான். இல்லை, இப்போ அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு சொல்றாரு, இப்பொழுது உன் கரம் எவ்வளவு பலனுள்ளதாக இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள். உன் எதிராளி உன்னை தாக்குவதற்கு நீ வெறும் ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி போடல, யூ ஆர் பிராக்டிசிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் யுவர் ஹேண்ட்ஸ். பிரியமானவர்களே, வேத வசனமும் அப்படித்தான். படிக்க 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 இட் வில் ஸ்ட்ரெங்தன் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய என்னுடைய ஆவியை பலப்படுத்தும். அது ஒருவேளை நம்மளை உருவத்தில் பெருசாக்காது, உயரத்தில் பெருசாக்காது, பட் இன் ஸ்பிரிட் இட் வில் மேக் யூ. அந்த சிறுவன் அவரோடு கூட சண்டை போடுகிற நிலையில் அவன் சரியாய் அதை புரிந்து கொண்டான். ஒருவேளை அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவன் கொண்டு வந்த அவன் போட்டிருந்த ஆடையை கலற்றி மாட்டுவதும் கீழே போடுவதும் எடுத்து திரும்பவும் போர்த்தி கொள்வது, ஆனால் அது சிறிய வேலை அல்ல. அவன் கராட்டை பழகுவதற்கு அவனுக்கு தேவையான சகல உக்திகளை கற்றுக் கொடுக்கிற பலத்தை உருவாக்கியது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பலப்படுத்தும். சாதாரண படித்து கொண்டு போவது அல்ல, மாறாக அதை தியானிப்பது, அதை தியானிக்க வேண்டும். உலகத்தில் எந்த மூலையில் ஒருவர் இருந்தாலும் சரி, வேதத்தை தியானிக்கும் பொழுது அவன் பலசாலியாய் மாறுகிறான். முதல் நூற்றாண்டில் வேதத்தை தியானித்தவன் மாத்திரம் பலசாலி அல்ல, 21வது நூற்றாண்டிலும் வேதத்தை வாசிக்கிறவன் பலசாலிதான். முதல்ல பார்த்தோம், when we remember we are strengthened. இரண்டாவது, when we meditate we are strengthened. நிறைவாக, when we avoid certain things, சில காரியங்களை நாம் தவிர்க்கும் பொழுது we become strong in spirit. சில காரியங்களை தவிர்க்க வேண்டும். என்னென்ன காரியங்கள் தவிர்க்க வேண்டும்? சில நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த பிறகு ஆண்டவரோடு கூட நடக்கிற வழக்கமான வாழ்க்கை சூழலில் சில காரியங்களை அற்பமாக நாம் எண்ணுகிறோம், ஆனால் சில காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்க வேண்டிய சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன். முதலாவது காரியம் என்ன, எதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், இருதயம் கடினமாவதை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை இருதயம் எப்போ கடினமாகும்? வாசியுங்கள் மார்க்கு 8:14. போதும். பிரியமானவர்களே, ஒரு அருமையான சம்பவம் நடக்குது. இயேசுவின் பிள்ளை, அங்கே ஆண்டவர் அற்புதம்லாம் செய்து முடிக்கிறார், அப்பங்கள் எல்லாம் பெரிய அற்புதம்லாம் நடந்த பிறகு இயேசும் சீடரும் போய்கொண்டிருக்கிறார். அப்போது அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு அப்பம் இருக்கிறது. அது ஒரு காலை நேரமோ, அது மதிய நேரமோ, அது லஞ்சோ டின்னரோ அல்ல. அவர்களுக்கெல்லாம் பசி வந்துடுது. அப்போ எல்லாம் நினைக்கிறாங்க, ஒருவேளை இன்னொரு 5-6 அப்பத்தை கொண்டு வந்திருந்தால் கூட எல்லாம் நிறைவாய் சாப்பிட்ருப்போமே, ஒரு அப்பம் தானே கையில் இருக்குது அப்படின்னு சீடர்களுக்குள்ளாக இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதை இயேசு கேட்கிறாரு. இயேசு கேட்டதும் என்ன சொல்றாருன்னா, அவர்களை அழைக்கிறார், வாருங்கள், என்னப்பா பிரச்சனை? ஆண்டவரே, ஒரே ஒரு அப்பம் இருக்கு, எல்லாருக்கும் பசிக்குது, எப்படி சாப்பிட முடியும்? ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் பயப்படுறீங்க? 5 அப்பம் 2 மீனை வச்சு எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க, மீதியானது எவ்வளவு என்று கேட்கிறார். சத்தமாக சொல்றார்கள் சீடர்கள், 12 கூடை. வாவ், அடுத்து என்னாச்சு? சில மீன்கள் சில அப்பங்களை கொண்டு எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க? 4000 புருஷர்கள். மீதியானது எவ்வளவு? ஆண்டவரே 7 கூட எடுத்தோம். ஆண்டவர் கேட்கிறாரு, இப்போ எவ்வளவு வச்சிருக்கீங்க? 1 அப்பம் இருக்கு. ஏன் நீங்கள் இவ்வளவு கடினமாய் மாறிவிட்டீர்கள்? அந்த இடத்துல இயேசு சொல்றாரு பாத்தீங்களா, நீங்கள் 17வது வசனத்தை வாசியுங்கள், மார்க் 8:17. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? சில நேரங்களில் பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நமக்கு நல்ல மனப்பாடமாக தெரியும், ஆனால் அவைகளை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள அதிகமாய் நம்முடைய இருதயம் கடினமாய் விடுகிறது. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், உண்மை. ஆண்டவர் என்னை பிள்ளையாக மாற்றினார், உண்மை. அவர் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், எல்லாம் உண்மை. ஆனால் நாளைக்கு ஆண்டவர் உண்மையிலேயே எனக்கு வேலை ஸ்தலத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா? இன்றைக்கு எத்தனை பேருக்கு பெரிய பெரிய காரியங்களில் விசுவாசம் உண்டு, ஆனால் சின்ன காரியங்களில் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த தேவன் சிறிய காரியங்களை செய்ய மாட்டாரா? ஒருவேளை இருதயம் கடினமாகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சீடர்கள் இயேசுவிடத்தில் இருந்து அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்தார்கள். அவர்களுடைய இருதயம் இப்போ அப்பத்தின் நிமித்தம் கடினமாகி விட்டது. நினைக்கிறாங்க, ஒரு அப்பம் இருக்கு, எப்படி ஆண்டவரே 10, எத்தனை பேர் இருக்கோம் நாங்கள்? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய அந்த வசனத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. ரொம்ப அருமையான சம்பவத்தை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை முதலாவது காரியம், எங்கே இருதயம் கடினமாகிறது என்று சொன்னால், தேவ சமூகத்தில் சில காரியங்களை நாம் மறந்து போகும் பொழுது. ஸோ வி ஹாவ் டு அவாய்ட். எதை அவாய்ட் பண்ணணும்னா, ஆண்டவர் எதையெல்லாம் சந்தேகத்திற்குள் என்னென்ன காரியம் நம்மை சந்தேகப்படுத்துகிறதோ அல்லது நமக்கு குழப்பத்தை கொண்டு வருகிறதோ, அவாய்ட் இட். அவைகள் உங்களையும் என்னையும் பலவீனப்படுத்திவிடும். சந்தேகம் நம்மை பலசாலிகளாக வாழ விடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வேலை ஸ்தலத்திலோ, நம்முடைய குடும்பத்திலோ, அல்லது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எது நம்மை கடினப்படுத்தும் என்று சொன்னால், சந்தேகம் வந்துவிட்டால் அது நம்மை பலவீனப்படுத்திவிடும். ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். எது நம்மை இருதயத்தை கடினப்படுத்தும்னா, இயேசு கிறிஸ்துவான ஒரு நல்ல ஜெபத்தை ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார். அந்த ஜெபம் நமக்கு நன்றாக தெரிந்த ஜெபம், கர்த்துடைய ஜெபம் என்று நம்ம சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை ஆண்டவர் திரும்பவும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவார். மத்தேயு 4வது அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். அங்கே ஆண்டவர் அந்த ஜெபத்தை 6வது அதிகாரத்தில் அவர்களுக்கு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபத்தை சொல்கிறார். ரொம்ப அருமையான ஜெபம் பாருங்க. அங்கே 10வது வசனத்தில் ஆரம்பமாகிறது. 9வது வசனத்தில், ஜெபம் பண்ணும் விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. போதும். இந்த வேத வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், நான் அவரை கனம் பண்ணுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, உம்முடைய ராஜ்யம் பூமியில் வர வேண்டும். உண்மை, தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஆளுகைக்குள்ளாக வர வேண்டும். அடுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு ஆகாரம் தேவையான ஒன்று. ஒவ்வொரு நாளும் பசிக்கும் போதெல்லாம் புசிக்க வேண்டும். யாருமே உலகத்தை சாப்பிடாம இருக்க முடியாது. நல்ல ஒரு ஜெபம். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். மன்னிப்பை கேட்பது, ஆண்டவரே நான் மற்றவங்களாம், அதாவது எனக்கு மன்னியும் ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விட்டேன். நல்ல பாயிண்ட். நான் மற்றவனை மன்னிக்க வேண்டும். என என்னை சுற்றிலும் இருக்கிறவர் எனக்கு விரோதமாக பேசலாம், எனக்கு துன்பம் இழைக்கலாம், அல்லது என்னை கடினப்படுத்தலாம். ஆண்டவரே மன்னிக்க பலன் தாரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சோதனைக்கு உட்படாதபடி என்னை மீட்டுக் கொள்ளும். ஏன்னா சோதனை நிறைந்த உலகம், எங்க வேணா சோதனை எப்போ வேணாலும் வரலாம். இதையெல்லாம் சொல்லிட்டு ராஜ்யம் வல்லமை எல்லாம் முடிவு சொல்றாரு. ஆமேன்னு முடிச்சிட்டார். முடித்த பிறகு 14வது வசனத்தை ஆண்டவர் ஆரம்பிக்க, வாசிங்கள் 14:15. பாருங்கள் பிரியமானவர்களே, இது எப்படி இருக்குன்னா, முதல்ல பெரிய லெசன் டீச் பண்ணிட்டு டீச்சர் கடைசியாக ஒரு வாட்டி சொல்லுவாங்க தெரியுமா, தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் லைன் டு பி நோட்டட். கர்த்துடைய ஜெபத்தில் மன்னிப்பை குறித்து பேசின இயேசு கிறிஸ்துவானவர் திரும்பவும் நினைவுபடுத்துகிறார். எதை நினைச்சு நினைக்க கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட் லெசன் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிவிட்டு முடிப்பதல்ல, அதிலும் ஒரு சிறப்பாக நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க பழக வேண்டும். ஆர் வி ஃபர்கிவிங் அதர்ஸ்? மற்றவர்களை மன்னிக்கிறோமா? மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோமா? மற்றவர்களை பார்த்தவுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோமா? மற்றவர்களை நேசிக்கிறோமா? மற்றவர்களை வெறுக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் இருதயத்தை கடினப்படுத்திவிடும். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய இந்த ஜெபத்தில் ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், வி ஆர் கால் டு பி ஒபீடியன்ட், கீழ்படிய வேண்டும். நம்ம அப்படி கீழ்படியலைன்னா நம்முடைய இருதயம் கடினமாகிறது. பாவத்தினால் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு கடினமாக்கப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இந்த கடினமாக்கப்படுகிற நிலை நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவியை பலவீனப்படுத்தி விடுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பலத்தில், தேவனுடைய ஆவியில் நாம் பலப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அவருடைய ஆவியின் பலத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கின்றார். அந்த பலத்தில் நாம் வாழ பழகும் பொழுது ஒருவேளை நாம் பலசாலிகளாக இருக்க முடியும். நம்முடைய பலனுள்ள முடிவுகள், பலனுள்ள வாழ்க்கை முறைகள் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று வரவேணும் எனதரசே என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.